الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا صدق الله العليم. புகழுக்கு சொந்தக்காரன், பரிபாலிப்பவன், போஷிப்பவன் ஏகன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தமும் தரிசனமும் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள், நேரங்கள், சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காகவே தியாகம் செய்து எனது உயிரெழுமினே ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாவுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள், முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஏத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணுவதன் மூலமாக நமது கண்ணியம் தங்கியிருக்கின்றது. அந்த கண்ணியத்தை இவ்வுலகத்திலும் பெற்று நாளும் மறுமையிலையும் பெற்றுக் கொள்ளுமாறும், பாவங்கள் மற்றும் விலக்கல்களின் பக்கம் சென்று இந்த உலகத்திலும் கேவலம் அடைந்து நாளும் மறுமையிலும் நரகத்திற்கு பலியாகாமல் இருக்குமாறும், முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். சோதனைக்குரிய காலம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் அதனை பற்றி பிரஸ்தாபிக்கின்றான். இந்த சோதனைகள் வருவதற்கு என்ன காரணம் என்கிறத நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்திலே கேட்டால் இதயம் பதில் சொல்லும். என்னுடையவும் ரப்புடையவும் தொடர்பு எப்படி இருக்கின்றது, எனக்கும் ரசூலுல்லாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் எப்படி இருக்கிறது, என்ற நடைமுறைகள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையோடு ஒத்து போகின்றதா, அல்லது மனோ இச்சை பிரகாரம் தான் நடந்து கொண்டிருக்கின்றதா? ஒவ்வொன்றுக்கும் பதில் நாமே தாம். இஸ்தஃப்தி கல்பக், நீ உன் உள்ளத்திலே ஃபத்வாவை கேட்டு பார், நீ யார் என்று அது உனக்கு கூறும். உன்னுடைய வெளிப்படையை வைத்து உன்னை சிலர் நல்லவர்கள் என்றலாம், உன்னுடைய ஆமால்களை வைத்து ஒரு ஆபித் என்கிறலாம், உன்னுடைய கீழ் நோக்கி செல்லும் பார்வையை வைத்து நீ ஒரு தக்வாதாரி என்கலாம், உன்னுடைய மற்றும் உண்டான பரிவான பேச்சை வைத்து உன்னை ஒரு சிறந்த மனிதன் எனலாம் என்றாலும், பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, மனிதன் தன்னுடைய நஃப்ஸுக்கு அவனே சாட்சியாளனாக இருக்கிறான். அந்த நஃப்ஸை பற்றி அவன் நன்கு அறிந்திருக்கின்றான். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையின் சித்திரத்தை எப்படி வாழ வேண்டும் என்பதனை சொல்லி காட்டியிருக்கும் பொழுது வேற எந்த ஒரு நடைமுறையும் இவனுக்கு அழகாக விளங்கக்கூடாது. அது விளங்கும் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயத்திலே நிகழ்ந்து அவன் இறுதியிலே நஷ்டவாளராக ஆகிவிடுவான் என்பதும் அவனது குர்ஆனின் நியதியாக இருக்குது. அல்லாஹ் உலக வாழ்க்கையில் எங்களுடைய ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு கணத்தையும் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் எப்படி செயல்படுகின்றீர்கள், உங்களுடைய செயல் எனக்கு விருப்பமானதாக அமையும் பொழுது நான் உங்களுடைய அனைத்து விடயங்களையும் பூர்த்தி செய்கிறேன் என்று வாக்குறுதி அளிக்கின்றான். உலக வாழ்க்கையில சமூக வாழ்க்கை ரொம்ப முக்கியமான இடத்தை வகுக்குது. அந்த சமூகத்தில் ஒவ்வொரு இடத்துக்கும் சில தலைவர்கள், சில பொறுப்புதாரிகள், சில பராமரிப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்கள் என்றெல்லாம் உலகத்தினுடைய நியதியின் படிக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒரு கூட்டு இணைப்பு இருந்தால்தான் அனைத்தும் செவ்வனே நடக்கும் என்கிறதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகின்றான். இன்று நமக்கு மத்தியில இன்றி அமையாத ஒன்று தான் நாம் இணைந்து செயல்படுவது. எங்களுடைய சிந்தனைகள் பலதாக இருக்கலாம், அவைகள் சமூகத்துக்கு மிளிர்வை ஏற்படுத்தும் என்றால், சமூகத்துக்கு பிரகாசத்தை உண்டு பண்ணும் என்றால், தாராளமாக அவைகளை சமூகமயப்படுத்த முடியும், அதற்குரிய ஆலோசனைகளை செய்ய முடியும். அதே நேரம் சில ஒற்றுமையை சீர்குலைக்கும் எண்ணங்களில் ஒரு பொறாமையுடன், பெருமையுடன், விட்டு கொடுக்காத மனப்பான்மையுடன் மற்றவர்களை ஒரு கண்டசெண்டிங் மேனர், அதாவது ஒரு சாக்கஸ்டிக்கலி ஒரு ஊத்தையான நிலைமையில ஒருவன் சிந்திப்பானே ஆனால் நிச்சயமாக அதன் மூலமாக சமூகத்துக்கு எந்த விதமான நலவும் நடக்க மாட்டாது. இதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், முதலாவது லா தஹாஸது, ஒருவருக்கொருவர் பொறுமை பொறாமை கொள்ளாதீர்கள். வலா தபாஸது, ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள். சிலர்களுடைய செயல்பாடுகள் சிலருக்கு கோபத்தை ஊட்டும். அந்த கோபத்தினால் அவள் பல வார்த்தைகளை பேசி விடுவார், கோபத்தினால் பல செயல்களை செய்து விடுவார். அவருடைய ஆரம்பம் பைத்தியத்தை போல இருக்கும், இறுதி கைசேதமாக அமையும். அவ்வளவு ஜலபி ஜுனூன், கோபத்தினுடைய ஆரம்பம் ஒரு விதமான பைத்தியம். அங்கே சிந்தனை பறிக்கப்படும், ஷைத்தானுக்கு அது இரையாக்கப்படும், ஷைத்தானின் கொந்தளிப்பு அது. அதனை அணைப்பதற்கு நபி முறையின் பக்கம் வாருங்கள் என்றெல்லாம் ஏராளமான ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை நம்முடைய முன்னால் இருக்கிறது. நான் அதனை தலையங்கமாக எடுத்துக்கொள்ளவில்லை, மாறாக ஒருவருக்கொருவர் மத்தியில் இருக்கும் கோபம் இன்று மாபெரும் சமூக சீர்கேட்டை உண்டு பண்ணியிருக்கின்றது. ஆரம்பத்தில் அவர் மனிதன் என்ற ரீதியில் ஒரு தவறு செய்திருப்பார், அதே தவறை வைத்துக் கொண்டு தினமும் பேசுபவர்கள் உண்மையான அஹ்லாக் படைத்தவர்கள் அல்ல, நட்புணம் உள்ளவர்கள் அல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், ரசூலுல்லாவுக்கு உலை வைத்தவர்கள், ரசூலுல்லாவுடைய மானத்தையும் வாங்குவதற்கு சிலர் சிலருக்கு உதவி செய்தும் இருக்கின்றார்கள். யுத்த தந்திரங்களை கூட சிலருக்கு சொல்லிக் கொடுத்து அந்த முஸ்லிக்கீன்களுக்கு காட்டி கொடுத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரகாசத்தை அணைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டினார்கள். என்றாலும் ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ்வுடன் இருந்த தொடர்பு, இவர்கள் அனைவரும் சேர்ந்தும் அந்த பிரகாசத்தை அணைக்க முடியவில்லை. ஹாதிப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா நகரத்துக்கு வந்து விட்டார்கள். அங்கே மக்காவில் தன்னுடைய குடும்பத்தினர்கள் அவதிப்படுகிறார்கள், எந்த நேரம் காபிர்களுடைய இன்னல்களுக்கு இரையாகி விடுவார்களோ. அச்சம் பொங்கியல, அவர்களுக்கும் பாதுகாவல் கிடைக்கணுமே, காபிர்களுடைய சூழலில் அவர்களுக்கே கை கரத்திலே இவர்களுடைய பாதுகாப்பு அமைந்தால் எனக்கு நிம்மதியாக இங்கே இருக்க முடியுமே என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யுத்த தந்திரங்களை பற்றி எழுதிய ஒரு கடிதத்தை ஒரு பெண்ணின் கையிலே கொடுத்து அனுப்பினார்கள். சம்பவம் நீளமானது, அதிலே நான் காலத்தை கழிக்க விரும்பவில்லை. இறுதியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் சில சஹாபாக்களை அனுப்பி அந்த பெண்ணை பரிசீலனை செய்து அந்த கடிதத்தை எடுத்தார்கள். அதிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திட்டங்கள் பற்றியும் அவர்களுடைய யுத்த ஏற்பாடுகளும் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லா அந்த மனிதரை அழைத்தார்கள். அதே நேரம் பலரும் ஆலோசனை சொன்னார்கள், யா ரசூலுல்லா, இப்படி ஒரு பாதகன், இஸ்லாமிய துரோகன், இவனை விட்டுவிடக் கூடாது, இவனுக்கு தகுந்த தண்டனை வழங்கிவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை எண்ணினார்கள். அவர்கள் மார்க்கத்துக்கு செய்த சமூகத்துக்கு செய்த சேவைகளை ஞாபகப்படுத்தினார்கள். யார் அவர்? இக்கட்டான சந்தர்ப்பம் யௌமுல் ஃபுர்கான் என்ற அந்த பத்ருடைய நேரம், கையளவு மக்கள் எண்ணிக்கை அளவு தான் காபிர்கள் மிகைத்திருக்கும் சந்தர்ப்பம். இவர் பத்ரு யுத்தத்திலே கலந்து கொண்டவர். பத்ரு யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களை அல்லாஹ் பொதுவாக மன்னித்து விட்டான், அவர்கள் பாவங்கள் செய்தாலும் எழுதப்பட மாட்டாது என்ற அளவுக்கு அல்லாஹ் ஒரு சிறுபுறமையை கொடுத்தான். என்றாலும் அவர்கள் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் அல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இந்த நேரம் அவர்களை கண்ட மாத்திரத்தில் தீர்வு கட்ட விட முடியவில்லை. கண்ட மாத்திரத்தில் அவர்களிடத்திலே கேட்டு அவர்களுடைய முகத்தை கருக்க செய்ய முடியவில்லை. மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிவாக அவரை அழைத்து கேட்டார். அவர் உண்மையை உரைத்தார். யா ரசூலல்லாஹ், உங்களை காட்டி கொடுக்கும் நோக்கம் எனக்கு கிடையாது, என்றாலும் என்னுடைய குடும்பத்தினர்கள் அங்கே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு பாதுகாவல் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் செய்தேன். உண்மை வென்றது, அல்லாஹ்வுடைய அர்ஷை தட்டியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், சொன்னார்கள், ஹாதிப் கூறும் விடயத்தில் உண்மையாளர் என்றார். இதனால் ஒரு முஸ்லிமுடைய மானம் பாதுகாக்கப்பட்டது. அவர் ஒரு துரோகன், ஒரு பாதகன், ஒரு முனாஃபிக் என்று யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு கடியமான சகோதரர்களே, சில மூடலான விடயங்கள் வரும் பொழுது தீர ஆராய்வதன் மூலமாக சமூகத்தின் இதயங்களுக்கு மத்தியில ரசூலுல்லா ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள். ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபு ஜஹலுடைய மகன் வருகிறார், இஸ்லாத்தை ஏற்று ஹஜ்ரத் ரசூலுல்லா சொல்றாங்க இப்ப வந்து விடுவார் அபு ஜஹலுடைய மகன். அவன் எனக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் துரோகம் செய்தவன் தான், ஓடி போயிட்டான், என்னை காணக்கூடாது என்பதற்காக இப்பொழுது அபயம் தேடி வருகின்றான். அவனுடைய தந்தையின் அடாவிடி தனங்களை நீங்கள் அவருக்கு முன்னால் ஞாபகப்படுத்தக்கூடாது, இதனால் அவருடைய மனம் நோகும் என்றார்கள். இதே போன்று சகோதரர்களே, நலவு செய்தவருடைய நலவை ரசூல்லா ஆதரித்தார்கள், மெச்சினார்கள். தவறு செய்தவர்களை ரசூலுல்லா மன்னித்தார்கள், அவர்களுக்கும் அந்தஸ்தை கொடுத்தார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. மதீனத்து மக்கத்து சஹாபாக்கள் இரு தரப்பிலும் நின்று கொண்டு ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக வேண்டி உரிமை பாராட்டுகிறார்கள். ஒரு கூட்டம் சல்மானு மின்னா, சல்மான் எங்களை சேர்ந்தவர், அவர் எங்கட பாட்டி. அடுத்து மதீனத்து சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இல்ல சல்மானு மின்னா, சல்மான் எங்கிருந்து வந்தவர், அவர் ஒரு அரபி அல்ல, அவர் ஒரு ஈரானியன், அவர் ஒரு பாரசீகன். என்றாலும் அவர்கள் சொல்றார்கள், மக்கத்து வாசிகளே, சல்மான் உங்களுக்கு இல்ல, அவர் எங்கட பாட்டி. அதற்கிடையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னார்கள், உங்க ரெண்டு பேருடையும் இல்ல சல்மான், சல்மான் என்னை சேர்ந்தவன், சல்மானு மின்னா வமின் அஹ்லில் பைத், அவன் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொன்னார். அது வரைக்கும் அவர் எங்கிருந்து வந்தார், ஈரான்ல இருந்து வந்தார். இவர் www.com வந்தான் வருத்தான் வருகிறான் என்று இன்றைக்கு எங்களுடைய ஒரு லெக்சிக்கலி ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது, அது மாதிரி அல்ல. கனிவான சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லா எல்லோருக்கும் முன்னுரிமை கொடுத்தார்கள், அணைத்தார்கள். சமூகத்தில் ஒற்றுமைக்கு எதுவெல்லாம் பாதகமாக இருக்கின்றதோ அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். அந்த ஒற்றுமை இருந்தால்தான் ஒரு விடயத்தை சீர்வர செய்துவிட முடியும். ஒரு ஒரு அழகான கட்டிடத்தை அமைத்து அதன் மூலமாக முழு உலகத்துக்கும் பிரகாசத்தை படைக்க முடியும் என்ற அமைப்பில சகோதர வாஞ்சை ரசூலுல்லா உருவாக்கினார்கள். மட்டுமல்லாமல் சொன்னார்கள், உஹுவத்துல் ஈமான் அக்வா மின் உஹுவத்தின் நஸப். இந்த ஈமானுடைய சகோதரத்துவம் அது இரத்த பந்த சகோதரத்துவத்தை விடவும் உறுதியானது என்றார்கள். இன்று இரத்த பந்த சகோதரத்துவம் வெறுமனே மீராசுக்காக, வெறுமனே அந்த பாக பிரிவினையின் பொழுது சொத்து எடுக்க வேண்டும் என்பதற்காக கொலை செய்யும் நிலைமைக்கு வந்திருக்கின்றது. எனக்கு நீ வேண்டாம், நான் உனக்கு இல்லை, நம்முடைய மரணத்துக்கும் தொடர்பில்லை என்று கூட ஆயிருக்கிறது. என்றாலும் நீங்கள் ஈமானுடைய சகோதரத்துவத்தை உருவாக்கியிருந்தால் இரத்த பந்த சகோதரத்துவத்தும் அங்கே தான் பயனளிக்கும் என்ற சமூக ரீதியான ஒரு விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வைத்தார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹபஷா இத்தியோப்பியாவிலிருந்து வருகின்றார். சொன்னார்கள், ரசூலுல்லா இவர் எங்களுடைய தலைவர், சையிதுனா பிலால். சஹாபாக்களும் இறுதி வரைக்கும் பிலால் எங்கிருந்தோ வந்தவர் என்று சொல்லல, பிலால் எங்களுடைய தலைவர் என்று தான் இன்றும் கூட அரபிகள் பேசுகின்றார்கள். சொன்னார்கள், ரோம்ல இருந்து வந்த, இட்டலில இருந்து வந்த சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுஹைப் அவரன் அல்லாஹ்வுடைய பிரியன், அல்லாஹ் சுஹைபுடைய விடயத்தில் குர்ஆன் உடைய ஆயத்தை இறக்கின்றான். மதீனாவுல மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வரும் வழியில மக்கத்து காஃபிர்கள் தடுக்கின்றார்கள். அவர்கள் தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் காட்டி கொடுத்தார்கள். என்ற வழியை விடுங்க, ரசூலுல்லா இடத்துல போய்விடுறேன், என் சொத்துக்கள் இன்னும் பல இடத்துல இருக்கின்றது, அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் மீது பிரியம் கொண்டவர்கள் எடுப்பதற்கு சென்றார்கள். ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுகிறார்கள். வமினன் நாஸி மையஷ்ரி நஃப்ஸஹு பித்திகா மர்லாத்தில்லாஹ் வல்லாஹு ரவூஃபும் பில் இபாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருப்பத்துக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக தன்னை தானே விற்பனை செய்பவர்கள் மக்களில் இருக்கின்றார்கள். அவர்தான் இந்த சுஹைப் என்ற அளவுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறார். எனவே எங்களுடைய அனைத்து நடைமுறைகளும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கருதி அமைய வேண்டும். எங்களுடைய சார்பு சார்பற்ற தன்மைகள் இவைகள் அனைத்துமே ரப்புடைய பொருத்தம் கருதி அமைய வேண்டும். அன்று அல்லாஹ் அவ்வாறு செயல்பட்ட தூய்மையான இதயம் படைத்தவர்களை குர்ஆனிலே பிரஸ்தாபித்தான். இன்று அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே செழுமை உண்டாக்குவதோடு அவர்களை வைத்து சமூகத்திலே மாபெரும் பிரகாசத்தை உருவாக்குவதோடு நாளை மறுமையில அந்த புனிதர்களுடன் சேர்த்து அவர்களுக்கு எந்த கூலியோ இவர்களுக்கும் அதே கூலி என்கிறதனையும் வாக்குறுதி அளிக்கின்றான். ஹஜ்ரத் சல்மானே ஃபார்ஸ், ஹஜ்ரத் சுஹைப் ரூமி, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க எல்லாருமே அரபிகள். அதில் பிலால், ஹஜ்ரத் பிலால் அரபியா இருந்தாலும் கூட அவர்கள் இத்தியோப்பியாவை சேர்ந்தவர்கள். ஹஜ்ரத் சுஹைப் அவரும் ஒரு அரபி அல்ல, அவர் இத்தாலியில இருந்து வந்தார். ஹஜ்ரத் சல்மான் அவர் ஈரான்ல இருந்து வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக்கும் அனைவரையும் அணைத்தார்கள். அந்த அணைப்பு மாபெரும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு காரணமாக இருந்தது. சகோதரர்களே, வாழ்க்கை என்பது நாம் நினைப்பது அல்ல, வாழ்க்கை அல்லாஹ் அமைத்து தந்தது தான். வாழ்க்கை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டியது தான். இதனால தான் சொன்னார்கள், நீங்கள் ஒருவருக்கொருவை பொறாமை கொண்டு உங்களுடைய ஒற்றுமையை சீர்குலைத்து விடாதீர்கள். சிலர்கள் ஆரம்பத்திலே தவறு செய்திருக்கலாம், அதை வைத்து இப்பவும் நீங்கள் அந்த தவறை வெளியிலே கொண்டு வர வேண்டாம். இன்றைக்கு கதிரையில் அமர்ந்திருக்கிறார், நமக்கு கட்டளை விதிக்கின்றார். இவர் யார்? எங்களை பாசையில சொல்றதா இருந்தா இவருடைய பேட்டிக்கீரி எல்லாம் எங்களுக்கு தெரியுமே, இவர்கள் எல்லாம் யார்? இப்படி பேசுறவர்கள் சமூகத்தில் குழப்பவாதிகள் என்கிறத எத்தனையோ ஆதாரபூர்வமான சம்பவங்களின் மூலமாகவும் குர்ஆன் உடைய விடயங்களின் மூலமாகவும் எங்களுக்கு தரிப்பட்டு இருக்கிறதுடன், ஏதாவது சமூக சீர்குலைவுக்கு ஒற்றுமைக்கு பாதகம் விளைவிக்கும் சம்பவங்கள் உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் அல்லாஹ் குர்ஆனிலே இன்ஜாக்கும் ஃபாஸுக்கும் பினபயின் ஃபதபயனு அன் துஸீபுக்கும் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். யாராவது ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு வருகின்றார், உங்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்திடுவார், இணைந்து செயல்படக்கூடியவர்களை சிதறடிக்க செய்து விடுவார். அந்த நேரம் உடனே நீங்கள் நம்பிவிடக் கூடாது, உடனே நம்பிவிடக் கூடாது. ஆதாரங்களை தேடுங்கள். இன்று நம்மிடத்தில் இல்லாத ஒன்று தான் அது. அது நம்முடைய பிள்ளையை பற்றி, மனைவியை பற்றி, சகோதரனை பற்றி, எங்களுடைய அன்பி வாழக்கூடியவர்களை பற்றி சொன்னாலும் உடனே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. ரசூலுல்லா அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எச்சரிக்கை விடுக்கும் முகமாக அவர்களுக்கு ஆயத்தை இறக்கிறான். காரணம், ஹஜ்ரத் ரசூலுல்லா சஹாபியை அனுப்பினார்கள், இன்ன இடத்துக்கு போங்க, அவர்களிடத்திலிருந்து ஜக்காத்தை வசூலித்துக் கொண்டு வாருங்கள். வசூலிக்க சென்றவர் அங்கே போகும் வேகத்தில் ஊர் மக்கள் பயந்தார்கள், இவர் நம்முடைய ஊரை தாக்க வருகிறாரோ, ஏன் இவருக்கும் எங்களுக்கும் ஜாஹிலியா காலத்தில் ஒரு தகராறு இருந்தது, எனவே எங்களை தாக்க வருகின்றாரோ என்று ஆயுதங்கள் சகிதமாகி அவர்கள் வெளியே இறங்கியதும் இவர் திரும்பி போனார். சொன்னார், யா ரசூலல்லாஹ், அந்த ஊர்வாசிகள் அனைவரும் முர்த்ததாகி விட்டார்கள், அவர்கள் காபிர்கள், ஜகாத் தர மறுக்கின்றார்கள். சஹாபியாக இருந்தும் கூட அல்லாஹ் தீர ஆராய்வு செய்யாமல் சரியான செய்தியை சொல்லாததின் காரணமாக அந்த சஹாபிக்கு ஃபாசிக் என்று சொல்லிட்டான், பாவி என்று சொல்லிட்டான். ஒரு பாவி செய்தியை எடுத்துக்கொண்டு வந்தால் ஏன் அந்த செய்தியை கேட்டவுடனே ரசூலுல்லாஹ்வும் படையை தயார் செய்தார்கள், ஜகாத் கொடுக்காதவர்களா, எங்களோடு இணைந்து இவர்கள் ஜகாத்தை கொடுக்க மறுக்கின்றார்களா, அப்படி என்றால் இவர்களை யுத்தம் செய்ய வேண்டும். அதுவரைக்கும் அவர்கள் முஸ்லிம்கள். இவருடைய ஆராய்ச்சிக்குரிய பார்வை கனிவான சகோதரர்களே மாபெரும் விளைவை உண்டாக்க போனது. அல்லாஹ் உடனே குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான். இன்னும் ஒரு சபபு நுசுல் வருகின்றது. ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரசூலுல்லாஹ் அனுப்பி வைத்தார்கள், நீங்கள் போய் பரிசீலனை செய்து வாருங்கள் அவர்களுடைய நிலைமைகளை. ஹஜ்ரத் காலித் வந்தார்கள், கூடாரம் அமைத்தார்கள், அதனுடைய போர்டருக்கு பலரை அனுப்பினார்கள், உள்ளுக்குள்ளே ஆராய்ச்சி செய்வதற்கும் பல ஸ்பை அனுப்பிவிட்டார்கள். பிறகு அவர்களும் கண்ணார பார்த்தார்கள், மக்கள் அஸான் சொல்கிறார்கள், ஐந்து நேரமும் தொழுகின்றார்கள். அந்த ஊரிலே இஸ்லாமிய சின்னங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹ் இடத்துல போய் செய்தியை சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்த கண்ணீர் ததும்பியது. அவர்கள் இன்று நான் ஆராய்ச்சி செய்யாமல் அவர்களுடன் யுத்தம் செய்திருந்தால் கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மத்தியில மாபெரும் பிளவை உண்டாக்கியவனாக, அவர்களை கொலை செய்தவனாக ஆகிவிடுவேனே என்றார்கள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த பல முனாஃபிக்கீன்கள், பல முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அணைத்துக் கொண்ட சட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. அவர்களை அணைக்கவில்லை என்றால் நிச்சயமாக சமூகத்தில் குலைவு ஏற்படும் என்கிறதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினார்கள். உபை இப்னு ஸலூல் ஒரு தடவை முனாஃபிக்கினுடைய தலைவனவன், நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். உபை இப்னு ஸலூல் என்றாலே டபுள் கேம் கொடுக்கிறவன். நமக்கு மத்தியிலும் சில உபை இப்னு ஸலூல்கள் இருப்பார்கள், என்றாலும் நாங்கள் அவர்களை வெறுக்க கூடாது. ரசூலுல்லாஹ் அணைத்ததை போல அணைக்க வேண்டும். அதிலே தான் சமூக ஒற்றுமை இருக்கிறது, மார்க்கத்தினுடைய உயர்வு இருக்கின்றது, ஒரு இடத்தின் உடைய அபிவிருத்தி இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை ஒரு பாத்திரத்தில் தண்ணி அருந்து கொண்டிருக்கின்றார்கள். வந்தார் அப்துல்லா, அப்துல்லா இப்னு உபை இப்னு ஸலூலுடைய மகன் அப்துல்லா. அவர் உறுதியான ஒரு முஸ்லிம். சொன்னார், யா ரசூலுல்லாஹ், குடிக்கும் நீரில் கொஞ்சம் எஞ்ச வையுங்களே. ஏன்? ஏண்ட வாப்பாக்கு கொடுக்க? எதற்கு? இந்த தண்ணீரை குடித்தா உங்களுடைய அந்த எச்சில் பட்டது, உங்களுடைய உமிழ் பட்டது. ஏண்ட வாப்பாவுக்கு இஸ்லாம் நசீபாகலாம், ஹிதாயத் கிடைக்கலாம் யா ரசூலுல்லாஹ். நபி உடனே தண்ணீரை எஞ்ச வச்சு கொடுத்தார்கள். எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றார். வாப்பா குடிங்க, இது ரசூலா குடிச்ச தண்ணி, எதற்கு? நீங்க குடிச்சா உங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்துடைய ஈமானுடைய பாக்கியத்தை கொடுப்பார். அவன் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா? நீ யார்கையாவது சிறுநீரை கொண்டு வா குடிக்கிறேன், என்றாலும் இந்த முஹம்மதுடைய உமிழ்பட்டதை நான் குடிக்க மாட்டேன் என்றான். ஆதாரப்பூர்வமான சம்பவம். சகோதரர்களே, இறுதியில இந்த உலகத்தை விட்டு பிரியும் நேரம். அவன் சொன்னது என்ன? அப்துல்லா, நீ அந்த ரசூலுல்லா இடத்துல போ. நான் அவருக்கு வாழ்க்கை பூராவும் எதிராக இருந்தேன். இப்பொழுது என்னுடைய இறுதி கட்டம், என்ற நிலைமை என்னவாகும் என்பது நிச்சயமாக எனக்கு பயமாக இருக்குது. அல்லாஹ் சொல்லிட்டான், உன் நிலைமை மோசம் என்று பகிரங்கமாகவே அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துகளை இறக்கி சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாவுக்கும் அவன் யார் என்பதனை அறிவித்து கொடுத்தான். என்றாலும் அவனுடைய இறுதி ஆசை என்ன? நான் மரணித்து விட்டால் அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையினால் என்னை கஃபன் செய்யப்பட வேண்டும், அவர்கள் என்னை அடக்கி தொழிக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லா இடத்துல ஓடி வந்த அப்துல்லா உபை இப்னு ஸலூலுடைய மகனுக்கு தன்னுடைய ஆடையை கலட்டி கொடுத்தார்கள். அங்கே எடுத்துக்கொண்டு ஓடினார். இன்னும் ஒரு ரிவாயத்தில் புகாரி ஷரீஃபிலே விளக்கத்தில் வந்திருக்கின்றது. மக்கள் அவனை அடக்கம் செய்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபரை தோண்டி அதிலே உட்கார்ந்தார்கள். கபரை தோண்டி உட்கார்ந்தார்கள். தன்னுடைய ஆடையை அவனுக்கு அணிவித்து விட்டு முபாரக்கான தன்னுடைய தொடையில் அவனுடைய தலையை எடுத்து வைத்து வாயை திறந்தார்கள். எச்சிலை அப்படியே போட்டார்கள் வாயிலே, உமிழை துப்பினார்கள். மேலே நின்றிருந்த நூற்றுக்கணக்கான முனாஃபிக்கீன்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் கடினமானவர்களே, எங்களுக்கு மத்தியில வர வேண்டிய சிந்தனையும் செயல்பாடும், எங்களுக்கு மத்தியிலே வர வேண்டிய ஆராய்ந்து செயல்படக்கூடிய தன்மையும். இதெல்லாம் இதற்கு மாற்றமாக நாம் நினைச்ச மாத்திரத்துல தீர்வுகளை கட்ட விரும்புவோம் என்றால், நினைச்ச மாத்திரத்துல யாரையும் ஒதுக்கி தள்ள விரும்புவோம் என்றால், சமூகத்தில் பெரும் ஃபித்னாக்களை குழப்பங்களை நாம் சந்திக்க நேரிடும் என்கிறதனையும் மறந்துவிடக் கூடாது. எனவே இன்றைய நாள் சகோதரர்களே, எங்கு பார்த்தாலும் பல பிரச்சனைகள் தலை தூக்கி கொண்டிருக்கின்றது, சில அனர்த்தங்கள் உண்டாகி கொண்டிருக்கின்றது. இவைகள் அனைத்தும் இயற்கை அல்ல, இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. பயத்தை கொண்டு சோதிப்பேன். ஆரம்ப காலம் அந்த அருமை தோழர்களுக்கு எந்த அளவுக்கு பயம்! அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு தான் ஒன்று ரெண்டுக்கு போவார்கள். சாப்பிடுவது கொண்டும் இல்ல, நான் உங்களுக்கு சாப்பாட்டின் குறைபாட்டையும் பழங்களினுடைய குறைபாட்டையும் ஏற்படுத்தி உங்களை சோதிப்பேன். அவர்கள் எதனை சாப்பிட்டார்கள்? இளக்கொலைகளை சாப்பிட்டார்கள். சஹாபி சிறுநீர் கழிக்க செல்கின்றார், சிறுநீர் படுகின்றது. ஒரு ஆடு மாடு ஆடு சாப்பிடப்படக்கூடிய மிருகத்தினுடைய ஒரு தோலிலே அதை எடுத்து கழுவி அதனை அவர் அரைத்து அதனை சாப்பிடும் அளவுக்கு அல்லாஹ் சோதித்தான். வல் அன்ஃபுஸ், நான் உங்களுடைய உயிர்களையும் பறிப்பேன், உங்களுக்கு இது போன்ற ஃப்ளட் உண்டு பண்ணுவேன், வெள்ளத்தை ஏற்படுத்துவேன், என்னுடைய கடலும் உங்களை அள்ளிக்கொண்டு போகும் தருணங்கள் வரலாம், இந்த மலைகள் இடிந்து விழலாம், நீங்கள் புதையுண்டு போவீர்கள். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத், இத போல கட்டங்கள்ல அங்கலாய்க்க கூடாது, அல்லாஹ்வுக்கு குறை சொல்ல கூடாது, மக்களுக்கு மத்தியில தன்னுடைய அவல நிலைமையை நிதமும் கூறிக்கொண்டே இருக்க கூடாது. ஃபபஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையை கையாளுங்கள், அவர்களுக்கு தான் ஃபபஷிரிஸ் ஸாபிரீன் நன்முடைய நன்மாராயம் இருக்கின்றது. இனிமால் ஆஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்துக்கு பின்னால அல்லாஹ் லேசை நிச்சயமாக கொண்டு வருவான் என்று இரண்டு தடவை உறுதிப்படுத்தி குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் என்றால் அந்த நம்பிக்கை எல்லாம் இன்று நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எங்கே போய்விட்டது? அவர்கள் முசீபத் வரும் பொழுது பாவிக்கும் ஒரே வார்த்தை, அல்லாஹ்வுடைய நன்மாராயத்துக்கு ஆளாகும் ஒரே வார்த்தை, காலு இன்னாலில்லாஹி வைன்னாலேஹி ராஜிஊன், என்ன நேர்ந்தால் என்ன, நாங்க வந்தோம் ரப்பிடத்தில் இருந்து அவனின் பக்கமே போய் சேர்ந்து விடுவோம், அவன் எந்த நேரம் அழைக்கின்றானோ போய் சேர்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இர்ஜிஇ இர்ஜிஇ, அல்லாஹ் சொல்றான் திரும்பி வா திரும்பி வா. ஏன் நீ இருந்த எங்க என்ன இடத்துல, யாராவது வெளிநாட்டுக்கு போன ஒரு மனிதன் அல்லது தூர ஒரு பிரயாணம் போன மனிதன், அவர் திரும்பி எங்கே வருவார்? தன்னுடைய வீட்டுக்கு வருவார், தன்னுடைய வாசஸ்தலத்துக்கு வருவார், தன்னுடைய நாட்டுக்கு ஊருக்கு வருவார். ஏன் அங்கே தான் அவருக்கு நிம்மதி இருக்கின்றது? அவர் திரும்பி போகும் அந்த இடத்தை எப்பவும் நிதமும் சிந்தனையில வைத்துக் கொண்டே தான் செயல்களை செய்து கொண்டிருப்பார். அதே மாதிரி ஒரு முஃமின் எங்கிருந்தான், அல்லாஹ்விடத்தில் இருந்தான், அந்த அல்லாஹ்விடத்துல போக வேண்டும், அந்த ஆத்மாவை அவன் வரவழைக்க வேண்டும். இதனால அல்லாஹ் சொல்லல்ல பரிசுத்த ஆத்மாவை, அமைதி பெற்ற ஆத்மாவை வா என்று கூப்பிடல, அல்லாஹ் வா என்று கூப்பிடல, அல்லது பரிசுத்த ஆத்மாவே உடல்ல இருந்து வெளிக்கிளம்பி போ என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்கிறான் ரப்பிக்கு, உன்னுடைய ரப்பின் பக்கம் திரும்பி வா. ஏன் நாங்க எல்லாரும் திரும்பி போக வேண்டியவர்கள், அதனால் எந்த நேரமும் தயாராக இருப்பது தான் மூமினுடைய தன்மை. இத மாதிரி கட்டங்கள்ல அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த முறையில ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அடுத்தவர்கள் என்கிறதனையும் பரிசீலனை செய்கின்றார். இன்று அவர்களுக்கு என்றால் நாளை உனக்கு, நீ சேஃப்டியான இடத்துல இருந்தாலும் கூட மலைகளை பஞ்சாக பறக்க வைப்பேன் நான், காணல் நீராக ஆக்குவேன் நான், கல்பராசில் மன்ஃபூஸ், அவைகள் அனைத்துமே பஞ்சாக பறந்து உன்னிடத்துல வரும், பரத்தப்பட்டவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அப்படி ஏற்படுத்துவது எங்களுக்கு ஒன்றும் பெரிதல்ல என்கிறதனை அல்லாஹ் சொல்லி வைக்கின்றான். எனவே சகோதரர்களே, அவருடைய கஷ்டத்துல நாங்களும் துன்பம் கஷ்டம் கவலை இவைகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்களுக்காக இரவு நேரங்களில் எங்களுடைய தலைகள் சஜிதாவிலே வைக்கப்பட வேண்டும், கண்ணீர் வடிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் இஸ்லாமிய வாஞ்சையை இந்த இடத்துல தான் பார்க்கிறான். எந்த அளவுக்கு இவர்களுடைய உள்ளத்துல வருத்தம் இருக்குது, எந்த அளவு கக்குமை இருக்குது என்கிறது அல்லாஹ் சோதனை செய்யக்கூடிய ஒரு நேரம் இது. நம்மால் எந்த அளவு முடியுமோ ஜெபித்துள்ளமாவுடைய வழிகாட்டல் நமக்கு இருக்கிறது. அவர்கள் சொல்கின்றார்கள், இன்று ஜும்மாவுக்கு வந்தவர்களே, உங்களால ஒரு 100 ரூபா தான் கொடுத்து அவர்களால உதவ முடியுமா? தாராளமாக அதனை கொடுப்பதற்கு தயங்கி விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல உதவி செய்வான். யார் தன்னுடைய சகோதரன் அவனுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் உதவி செய்கின்றார்களோ, அல்லாஹ் அவன் எப்பொழுதும் இவனுடைய விடயத்துல இவனுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றான் உதவி செய்ய என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருமே ஒன்று விட்ட சகோதரர்கள். இனிஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு, இனிஸ்தகா ராசுஹு இஸ்தகா குல்லுஹு. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, கண்ணில வருத்தம் ஏற்படுதா, முழு உடம்பும் அதற்குரிய ஆவண செய்வதற்கு, அதற்குரிய மருந்து செய்வதற்கு அது முற்படும். அனைத்துமே உடல் உறுப்புகள் அதனுடைய வேதனை உணரும். தலைவலி வருகின்றதா, அங்கே சிந்தனையில சோர்வு ஏற்படும், நாவு பேச ஆரம்பிச்சிடும், அவர் படுக்கைக்கு ஒதுங்கிடுவார், அப்படியே வெற்றிட்டால போர்த்தி கொள்வார், அவருடைய செயல்கள் எல்லாமே இழந்து விடும். வந்தது தலையில தான் வலி, ஆனால் முழு உடம்புமே அதை உணர்கிறது. அதே மாதிரி வந்திருக்கிறது இன்றைக்கு வலி எங்களுடைய இஸ்லாமிய நெஞ்சங்களுக்கு. சகோதரர்களே, நாமும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டியிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், நிர்வாகம் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து அவைகளை அனுப்பி வைப்பார்கள். அந்த நேரம் நாங்களும் பங்குதாரர்களாக ஆனோம் யா அல்லாஹ் என்று கபூர்ல அல்லாஹ்வுடைய சகோதரர்கள் யார் என்று கேட்கும் பொழுது அல் முஸ்லிமூன இஹ்வானி என்று சொல்றதுக்கு இதை போன்ற ஒரு சந்தர்ப்பத்தையாவது நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்துடனே அருமை சகோதரர்களே, எங்களுடைய சமூகத்தில சில நடக்கும் விடயங்களுக்கு நாம் எப்பொழுதும் உரமூட்டி கொண்டே இருக்கணும், புகர போட்டுக் கொண்டே இருக்கணும். அதுல ஒன்று தான் கூட்டு ஜகாத். அல்லாஹ் இதனை குர்ஆனிலே வலியுறுத்துறான், அந்த மக்களுடைய பொருள்ல இருந்து நீங்க ஜகாத்தை எடுங்கள். சதக்கா என்ற வார்த்தை இங்க பாவிக்கப்பட்டிருக்கிற காரணம், சதக்காவை பைஃபோஸ் ஆயிட்டு கேளுமா, ஒரு நாளும் முடியாது. எனவே யாருக்கும் சொல்ல முடியாது இங்க அம்பாலியும் சதக்கத்தான் அல்லாஹ் சொல்கிறான். நேரடி கருத்து சதக்கா தானே, ஜக்காத் என்ற ஒன்று இல்ல, கூட்டு ஜக்காத் என்று இல்ல என்று யாருக்கும் சொல்ல முடியுமா? இங்காலையும் கொஞ்சம் சிந்தனை செய்ய வேண்டும். சதக்காவை யாருக்கும் பைஃபோஸாக எடுக்க முடியாது. அது ஒரு ரெக்கமெண்டட், அவர் விரும்பியவர் தான் அதனை கொடுக்க வேண்டும், அது ஒரு ஆப்ஷனல். எனவே ஜகாத் அது கட்டாயம். இங்கே சதக்கா என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிச்சு இருக்கிற காரணம், அது ஊத்தையாக இருக்கிறதுனால. எங்கெல்லாம் ஜகாத் என்று பாவிக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் சதக்கா என்கிறதை தான் அபரிமிதமாக பாவித்திருக்கிறான். ஏன்? அது ஒரு கேவலமானது, அது ஊத்தை. அந்த ஊத்தைய மனிதரே நீ சாப்பிடக்கூடாது. அது ஏழையுடைய கண்ணீர், அது ஏழையின் ஏக்கம், அது ஏழையின் நஜிஸ் உன்னிடத்தில் இருக்கின்றது. அதனை நீ கூட்டு முறையில கொடுக்க வேண்டும் என்கிறத இங்க குர்ஆன் நமக்கு கூறுகின்றது. ஹுத் மின் அம்வாலிஹின் சதகத்தன், அதனை எடுத்து விடுங்கள் நபி. துதஹிருஹும், நீங்கள் எடுக்கிறதன் மூலமாக அவர்களை பரிசுத்தப்படுத்தும். வதுஸக்கீஹும் பிஹா, அதன் மூலமாக அவர்களிடத்துல பல பரக்கத்துகள், மலர்வுகள் உண்டாகி அவர்கள் வெற்றியின் பாதையில, அபிவிருத்தியின் பாதையில போய்கொண்டே இருப்பார்கள் என்கிறதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு, வசல்லி அலைஹிம், எடுக்கும் பொழுது அவர்களுக்கு துஆவும் செய்யுங்கள், அவர்களுக்கு துஆவும் செய்யுங்கள். எனவே கொடுக்கிறவர் ஏன் பணம் எங்க போகுது என்கிறத சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் குறிப்பிட்டவர்களிடத்துல ஒப்படைத்து விட்டாரா? அவருடைய கடமை முடிந்தது. நான் கொடுத்த ஜகாத்துக்கு என்ன நடந்தது என்று யாரும் அலசி ஆராயக்கூடாது. நான் பல மிம்பர் மேடைகள்ல கண்டி முழுவதும் சொல்லியிருக்கின்றேன், இந்த பேனர்கள் போட்டுக்கொண்டு யாருக்கு ஜகாத் கொடுத்தது என்றதெல்லாம் நீங்கள் விளம்பரப்படுத்தாதீர்கள். அதனால் அந்த எடுத்த மனிதன் சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு அசரண, ஒரு ஒன்றும் செய்ய முடியாத நிலைமைக்கு அவர் ஆளாகி விடுவார். சில சந்தர்ப்பங்கள்ல அவருக்கு முகம் போட முடியாத ஒரு நிலைமையும் இருக்கும். அதனால கொடுக்கக்கூடியவர்கள் ரப்பு கொடுக்க சொல்லியிருக்கிறான், இது எனக்கு ஃபர்லு, கட்டாய கடமை, நான் அதனை பொறுப்புதாரர்களிடத்திலே கொடுத்து விட்டேன். மஸ்ஜிதுனுடைய நிர்வாகம் அதனை சேகரிக்கின்றார்களா? அவர்களுக்கு நான் அதனை கொடுத்து விட்டேன். அது யாருக்கு போகிறது என்கிறதனை பரிசீலனை செய்யும் அந்த கடமை எனக்கு இல்ல. யார் அப்படி தேடுவாரோ அவரு நாய் வாந்தி எடுத்ததன் பின்னால மீண்டும் அதே வாந்தியின் பக்கம் போறவரை போல ஒரு நிலைமைக்கு ஆளாகிவிடுவார். ஆனால் இன்றைக்கு இந்த ஜகாத்தினுடைய நிலைமைகளையும் சில சில குறைபாடுகள் இருக்கின்றது. எனவே இவைகளையும் நாங்கள் பூர்ணத்தனத்தை கடைபிடிக்க வேண்டும். அத்துடனே யாருக்கு அது போய் சேர்கின்றதோ அவர்களுடைய மானங்கள், மரியாதைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். யாரும் தனித்த முறையிலே ஜகாத் கொடுப்பதாக இருந்தால், சிலர்கள் நம்மிடத்துல வந்து சொல்லியிருக்கிறார்கள், எங்களுடைய குடும்பம் இருக்கிறாங்க, நாங்க கூட்டு ஜகாத்துல கொடுத்துட்டா அந்த குடும்பத்துக்கு போக மாட்டாது, அந்த குடும்பம் விருப்பம் இல்ல, நாங்கள் ஜகாத் எடுக்கிறதுக்கு தகுதியானவர்கள் என்று சமூகத்துக்கு காட்ட. உண்மையிலே இது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை தான். அப்படி இருந்தால் நீங்கள் அதுல மூன்றில் ஒரு பகுதியை ஒதுக்குங்கள், ரெண்டு பகுதியை கூட்டு ஜகாத்துக்கு கொடுத்து விடுங்கள். கூட்டு ஜகாத்தை நிர்வகிக்க கூடியவர்களும் அது யாருக்கு போக வேண்டும் என்பதை தேடி பார்த்து கொடுப்பார்கள். அத்துடனே ஒரு கூட்டமும் இருப்பார்கள், எங்களுக்கு தாங்க தாங்க என்று உங்களிடத்துல இஸ்ராரன் இல்ஹாஃபன் அலட்டி அலட்டி கேட்க மாட்டார்கள். சாய்ஃபுகும் விசீமாவும், அவருடைய அடையாளங்களை பார்த்த உடனே நீங்கள் விளங்கிக் கொள்வீங்க இவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று. இதனால் சில சந்தர்ப்பங்கள்ல இப்படியா கொண்டவர்கள் விட்டுவிடவே படுகின்றார்கள். ஏன்? அவர்கள் ஜகாத்துக்கு அப்ளிகேஷன் போட விருப்பம் இல்லை. இதனால் இப்படியா கொண்டவர்களையும் தேடி பார்த்து இந்த விடயத்துல நாம் குர்ஆனை ஹதீஸை முன்வைத்து செயல்படுவோம் என்றால் நமக்கு மத்தியிலே சமூகத்தில் பாரிய நலவுகளை காண முடியும் என்கிறதையும் மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில நான் ஹொத்துபாவின் ஆரம்பத்துல ஓதிய ஆயத் ஒற்றுமைக்கு ஒரு மூலாதாரம் முஹம்மது ரசூலுல்லா. அந்த ரசூலுல்லாவுடைய சகவாசத்துல இருந்தவர்கள் யார் என்கிறதை அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் காபிர்களுடைய விடயத்தில் கடினமாக நடந்து கொள்வார்கள். இதற்கு தஃப்ஸீரை பார்த்தால் கடியமானவர்களே கருத்தே வித்தியாசம். ஆனால் இன்று நாங்க வெறுமடைய மேலோட்டமான தர்ஜமாவ பார்த்து தான் கருத்து சொல்றோம். அஷிதா உலல் குஃபார் காபிர்கள் மீது கடுமையாக இருப்பார்கள் என்றால் அவர்களை பிச்சு திம்பார்கள், அவர்களை மதிக்க மாட்டார்கள். இந்த கருத்து தான் மேலோட்டமாக கொடுக்கிறது. என்றாலும் தஃப்ஸீர்கள் சொல்கின்றது அவர்களுக்கு நலவு செய்யற விஷயத்துல கடுமையாக இருப்பார்கள். அவர்கள் ஏதும் தவறு செய்தால் அதனை நளினத்தை கையாளவே மாட்டார்கள். அந்த தவறின் பொழுது அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். அவர்களுக்கும் இஸ்லாம் ஹிதாயத் நசீபாக வேண்டும் என்ற விடயத்தில் தான் கடினமானவர்களாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில இன்று எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் மட்டுமல்ல அந்நிய சகோதரர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒன்று போல் ஒரு ஜீவன் என்பதற்காக, ஒரே மனிதன் என்பதற்காக நாம் அவர்களுக்கும் எங்களுடைய பங்குகள் போவதற்குண்டான ஆவணங்களை செய்ய வேண்டும். அடுத்தது அவர்களிடத்தில் இருக்கும் இரண்டாவது தன்மை ரசூலோட சேர்ந்து இருக்கும் அந்த ஒற்றுமைக்கு விதைக்கும் அந்த சஹாபாக்கள் ரஹமாவு பைனஹும் தனக்கு மத்தியில இரக்கத்தோடு இருப்பார்கள், நளினமான தன்மையோடு இருப்பார்கள். இந்த இரக்கமும் நளினமும் தான் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. இது வரும் என்றால் நிச்சயமாக சகோதரர்களே உதாரண புருஷர்களாக நாங்களும் ஆகிடுவோம். அல்லாஹ் இதனை தௌராத்தில சஹாபாக்களுக்கு உதாரணமாகத்தான் சொல்கிறான், தௌராத்தில உதாரணமாக சொல்கிறான். அடுத்து அவர்களிடத்தில் இருக்கும் நல்ல தன்மை என்ன? ஏராளமான தன்மை இருக்குது. அதுல ஆகும் உயர்ந்த தன்மை தான் தராகும். நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள் ருக்கான் சுஜ்ஜதன், எப்பவும் ருக்குலையும் சுஜூதிலையும் ஈடுபட்டிருப்பார்கள். இன்று எனக்கும் உங்கள்கிட்டையும் இல்லாத உண்டு. இது மட்டும் இருந்தால் அடுத்த அளவுகளை சொல்லித்தான் என்ன சகோதரரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது இல்லாமல் என்ன அளவு செஞ்சாலும் அது வெறுமனே காணல்ல நீர்த்தை மீன் தேடுவதை போல கதையாக ஆகிடும், காணல்ல உழைப்பு செய்ததாக ஆயிடும். எனவே நலவு செய்கிறீர்களா? முதலாவது ரப்பை திருப்திப்படுத்துங்கள். ருக்கன் சுஜ்ஜதன் அவர்களுடைய தன்மை என்னவா இருக்கும்? இந்த நலவுகளின் ஊடாக யபுத்தகுன பலலம் மினல்லாஹி வருதுவானா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய வெகுமதியையும் மட்டும் தான் விரும்புவார்கள். யாருடைய நலவையோ அவர்களுடைய புகழாரத்தையோ இவர்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு தௌராத்திலே உதாரணம் என்று இஞ்சீலுடைய உதாரணத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அது ஒரு விளைச்சலை போல தண்டுல மிகவும் உறுதியாக இருக்கின்றது, பார்ப்பவர்களை ஆச்சரியப்படுத்துகிறது. அதனுடைய விளைச்சல் சந்தைக்கு வந்து விடுகிறது. குஃபார்கள் இதனை கண்டு அவர்கள் வியப்புக்குள்ளாகிறார்கள், மலைத்து போய்விடுகின்றார்கள். ஏன்? அந்த அளவுக்கு இவர்களுடைய உறுதிப்பாட்டின் மூலமாக இவர்கள் உதாரணத்துக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள். எனவே சகோதரர்களே இந்த உதாரணம் தான் வரணும். சந்தைக்கு வந்த அந்த விளைச்சல் எல்லோருக்கும் பிரயோஜனம் அளிக்கிறதை போல இஸ்லாத்தின் உடைய பிரகாசத்தில் நானும் நீங்களும் இஸ்லாமியர்களுக்கு முதலாவது, வீட்டுக்கு முதலாவது, நம்முடைய மஹல்லாவுக்கு நம்முடைய ஊருக்கு முதலாவது என்று பிறகு முழு உலகத்துக்கும் பிரகாசம் அளிப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய நேரான சீரான பாதையை காட்டி அருள் புரிவானாக. யல்லா இன்று நம்முடைய ஒற்றுமை சீர்குலைந்து இருக்கின்றது. அந்த விடயத்தில் நாம் தட்டு தடமாறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். புரிந்துணர்வுகளை ஏற்படுத்துவாயாக, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உண்டாக்குவாயாக, மற்றவர்களுடைய பேச்சை மதிக்கும் தன்மையை ஏற்படுத்துவாயாக, மற்றவருக்கும் செவி சாய்க்கும் நிலைமையை உண்டு பண்ணுவாயாக. எல்லோரையும் சகோதர வாஞ்சியுடன் இரக்கத்துடன் அணைத்துக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இன்று வானம் அழுது கொண்டிருக்கின்றது, அது உன்னுடைய கட்டளையின் பேரில் தான் பொழிகிறது. இந்த பூமி சில நாசங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. அதுவும் உன்னுடைய அனுமதியின்றி அசையவில்லை. யா அல்லாஹ், எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக. நாங்கள் பாவிகள் என்கிறதனை ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் வானம் பூமி ரோஷம் கொண்டு விட்டது. நீ அதற்கு ஏவி விட்டாய். இது வரைக்கும் அதனுடைய ரோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. யா அல்லாஹ், அதனை நீ சாந்தமடைய செய்வாயாக. நாயனே, அதனுடைய சலனத்தை ஏற்படுத்தி நம்மை அழித்து விடாதே. யா ரப், எத்தனையோ நம்முடைய சகோதர சகோதரிகள் உடுக்க ஆடை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனோ மதரசாக்களிலும் பெண்மணிகள் கூட அந்த வெள்ளத்திலே சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் நாம். நீ இத மாதிரி நிலைமைகளை ஏற்படுத்தி உன்னின் பக்கம் நான் இறைஞ்ச வேண்டும் என்பதனை தான் விரும்புகின்றாய். இதோ இந்த வெள்ளிக்கிழமை நாள் அன்று மிம்பர் மேடையிலே துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நேரத்திலே எத்தனையோ நல்லடியார்கள் அமர்ந்திருக்கும் சந்தர்ப்பத்திலே உன்னிடத்தில் கையேந்திருக்கின்றோம். எங்களுடைய துஆக்களை வீணாக்கி விடாது நாயனே. அந்த சகோதர சகோதரிகளுக்கு நீ எல்லா விதமான நலவுகளையும் செய்தார்கள் புரிவதோடு நமக்கு தேவையான மலையை மட்டும் தந்துவிடு. யாழ்லா, தேவையான மலையை தந்து அதன் மூலமாக பரக்கத்தை என்று பண்ணிடு. யாழ்லா, ஆறுகள் நதிகள் மற்றும் பல இடங்கள் பொங்கி எழுந்து அவைகள் நம்மிலே வந்து பாதகத்தை ஏற்படுத்தாமல் பாதுகாத்தார் புரிவாயாக. எங்கள் அனைவரையும் உன்னுடைய கருணைக்குள்ளே ஆக்கியார் புரிவாயாக. எங்களை பாவங்கள் நன்மைகளாக மாற்றியார் புரிவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
Allah.